الله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ, அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக, அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவர்களையும் அரவணைத்துக் கொள்வானாக. புனிதமான இன்றைய நாளில் எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததைப் போல நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஸ்தாபகர்களுக்கு, பவுண்டர்ஸுகளுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மை செய்வாயா. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு நெறிமுறையாக தந்திருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் வழிகாட்டல்கள் இதிலே உண்டு. யார் ஒருவர் இஸ்லாமிய போதனையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றாரோ உலகத்திலும் அவருடைய வாழ்வு பிரகாசமுள்ளதாக இருக்கும். மறுமையுடைய நீண்ட நெடிய வாழ்வும் பிரகாசமுள்ளதாக இருக்கும். உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டதுதான் என்று இந்த உம்மத்தினுடைய சராசரி ஆயுட்காலத்தை நிர்ணயித்து சொன்னார்கள். அறுபது வருடங்கள் 70 வருடங்கள் வாழக்கூடிய நமது இந்த உலக வாழ்வு பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பதல்ல வாழ்க்கை வரலாறு. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல சந்ததியை நல்ல பரம்பரையை பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பூமியிலே நாம் வாழவிட்டு செல்வோமையாக இருந்தால் நிச்சயமாக நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எத்தனையோ பல மக்கள் வாழ்ந்தார்கள், சம்பாதித்தார்கள், உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள், பொருளாதாரத்திலும் இன்னொரு பல துறைகளிலும் கொடிகட்டி வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லோரும் மரணித்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய பரம்பரையில் யாராவது ஒருவர் சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்வு அப்படியாக அமைந்துவிடக்கூடாது. இன்றைய இளைஞர்கள், இன்றைய வாலிபர்கள், இன்றைய சிறார்கள் நாளைய சமூக தலைவர்களாக உருவாக வேண்டும். அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்கள் பக்குவப்படுத்தப்பட்ட பண்பாடுகளோடும் நற்குணத்தோடும் நல்ல தீனியத்தான மார்க்க பற்றுதலோடும் நல்லுடக்கத்தோடும் அந்த சிறார்கள் இன்று வளர்க்கப்படுகிற போது இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த சமூகத்தை தலைமை தாங்கி வழிநடாத்தக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு நபி, அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றுக் கொண்டவர்கள். ஒரு நாள் பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. இந்த துஆவிற்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு துஆ. மஸ்ஜிதிகளிலே தொழுவித்ததற்கு பிறகு இமாம் அவர்கள் கேட்கின்ற துஆவில் இதையும் கேட்பார்கள். அதனுடைய ஆழமான கருத்து எம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. அந்த கருத்தை நாம் விளங்குவோமையாக இருந்தால் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும், ஏன் 5 நேர தொழுகைக்கு பிறகும் நாம் மூச்சுக்கு மூச்சு அந்த துஆவை கேட்பதற்கு நாம் யாரும் மறந்துவிட மாட்டோம். நான் நன்றாக வாழ வேண்டும், என் மனைவி பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், மொத்தத்தில் என் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புவார்களோ எல்லோரும் விரும்புவார்கள். நானும் கெட்டுப்போய் என்னுடைய குடும்பமும் கெட்டு போவதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். நானும் என்னுடைய குடும்பமும் சீரும் சிறப்புமாக பெயரும் புகழோடும் எல்லா செல்வங்களையும் நிறைவாக பெற்று இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காக கேட்க வேண்டிய ஒரு அருமையான துஆ இதுதான், வேற ஒன்றும் அல்ல. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. இந்த துஆவில் 3 விதமான கருத்துக்கள் உள்ளடங்கி இருப்பதை நாம் விளங்கலாம். முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ், கண் குளிர்ச்சியான சாலிஹான மனைவியை எனக்கு தருவாயாக. முதலாவது மனைவியை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். மனைவியை பார்க்கிற போது உள்ளம் அமைதி அடைய வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசிரியையாக, ஒரு முஅல்லிமாவாக என்னுடைய தாய், என்னுடைய மனைவி திகழ வேண்டும். என்னுடைய உறவுகளையும் என் குடும்பத்தவர்களையும் சேர்ந்து வாழக்கூடியவளாக இருக்க வேண்டும். அவள் என்னை நெறிப்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நான் ஃபஜ்ர் தொழுவதற்கு எழும்புவதற்கு நான் தாமதமாகினாலும் அவள் என்னை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சாலிஹான பெண்மணியாக அவள் இருக்க வேண்டும். மொத்தத்திலே அவர் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், ரசூலை பயப்பட வேண்டும், கணவனுக்கு முழுமையாக வழிபட்டு வாழ வேண்டும். இப்படியான ஒரு சாலிஹான மனைவியை கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மற்றும் ஒரு மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவது கேட்டார்கள், வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை வாழ்கிற போது அந்த வாழ்க்கையின் பெறுபேறாக அல்லாஹ் கொடுப்பது சாலிஹான பிள்ளை பாக்கியங்கள். பிள்ளை பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுப்பான். வதுர்ரியாத்தினா, நல்ல பரம்பரையை நல்ல சந்ததிகளை இறைவா எங்களுக்கு தருவாயாக. குர்ரத அயுனின், கண் குளிர்ச்சியான சாலிஹான பிள்ளை பாக்கியங்கள். அந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை செயற்பாடுகளை அவர்களை பார்க்கிற போது கண்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும், கல்வி இதமாக வேண்டும். சில வேளைகள் இந்த பிள்ளைகளுடைய நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னுடைய பிள்ளைகளை உலகத்திலே சமூகத்திலே குடும்பத்திலே மஹல்லாவில் இருக்கக்கூடிய நாலு பேர் என் பிள்ளையை பாராட்டுகின்ற அளவுக்கு புகழ்கின்ற அளவுக்கு சமூகத்திலே என்னுடைய பிள்ளையை எல்லோரும் மெச்சி பேசப்படுகிற அளவுக்கு என்னுடைய பிள்ளையை கண்குளிர்ச்சியாக தருவாயாக என்று கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நல்ல பரம்பரை. குடும்பம் வேறு, பரம்பரை வேறு. குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகளாக வாழ்வது. அந்த குடும்பத்தினால் மாத்திரமே நல்ல பரம்பரையை உருவாக்க முடியும். பரம்பரை துர்ரியா சாலிஹா, நல்ல குட் ஜெனரேஷன், நல்ல பரம்பரையை கேட்டார்கள். 5000 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய மனைவி மறைந்து விட்டார்கள். அவர்கள் பெற்ற இரண்டு குழந்தை செல்வங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், எல்லோரும் மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய பெயரையும் அன்னாருடைய குடும்பத்தை பற்றி இன்றும் உலகத்தில் பேசாதவர்கள் யாரும் இருக்கிறார்களா? மறைந்தும் மக்கள் உள்ளங்களிலே மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நல்ல குடும்பத்தை நல்ல சாலிஹான பிள்ளைகளை பெற்று வளர்த்து தனக்காக மாத்திரமல்ல, தன் சமூகத்தினருக்காக சமூக சேவையாளர்களாக சன்மார்க்க தீனை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தக்கூடிய தாயிகளாக என்னுடைய பரம்பரை என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை பயிற்சிகள் கொடுத்து கொடுத்து வளர விடவில்லை, வளர்த்தெடுத்தார்கள். அதனால் அந்த குடும்பம் மரணித்தும் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழ்ந்தோம் மரணித்தோம், அத்தோடு அல்ல. நம்முடைய வரலாறு அப்படியே மூடி மறைக்கப்படக்கூடாது. நான் சுஜூதி செய்த இடத்திலே என்னுடைய மகன் வந்து சுஜூதி செய்ய வேண்டும். நான் ஓதிய குர்ஆனை என்னுடைய மகன் எடுத்து ஓத வேண்டும். நான் யார் யாருக்கெல்லாம் ரகசியமாக சதகாக்கள் கொடுத்து அந்த குடும்பத்திற்கு உதவி செய்தேனோ அதே போல அதே பணியை என்னுடைய மகன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். இது சாலிஹான பிள்ளைகளை இந்த பூமியிலே நான் விட்டு விட்டு செல்லுகிற போது நடைபெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டானேயானால் எல்லாமே துண்டிக்கப்படும், மூன்று விடயங்களை தவிர என்பது ஒரு பிரபல்யமான ஹதீஸ். மூன்று விடயங்கள் மாத்திரம் மரணிப்பது கிடையாது. அதில் ஒன்று, தனக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை செல்வங்கள். இரண்டாவது, பயனளிக்கக்கூடிய நல்லறிவு. மூன்றாவது, சதகா ஜாரியா, நிரந்தரமான தர்மம். தனக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் என்றால் யார்? நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மாத்திரமா? இல்லை, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்லுவார்கள். ஒரு தந்தையை இழந்த ஒரு அனாதை பிள்ளையை நான் பராமரிக்கின்றேன், மதரசாவிலே பாடசாலையிலே ஓதுகின்ற அந்த அனாதை பிள்ளையினுடைய மாத கட்டணத்தை செலுத்தி மறைமுகமாக அந்த பிள்ளையினுடைய ஓதலுக்கும் படிப்புக்கும் நான் காரணமாக மறைமுகமாக திரை மறைவிலிருந்து அவனை நான் உருவாக்குகின்றேன். அவன் கற்கின்றான், படிக்கின்றான், பாடமாக்கின்றான். எதிர்காலத்தில் அவன் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியனாக திகழப் போகிறான். எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக திகழப் போகின்றான். எதிர்காலத்தில் ஒரு இஸ்லாமிய தாயியாக அழைப்பாளராக அவன் திகழப் போகின்றான். அத்தனை நன்மைகளும் எங்களுக்கு வந்து சேருகிற போது நிச்சயமாக அந்த குழந்தையுடைய, அந்த பிள்ளையை உருவாக்கிய பிள்ளைகளுடைய துஆ இருக்கிறதே, அதுவும் வலதுன் சாலிஹ். பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய துஆவை எவ்வாறு அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்களோ அதே போலதான் மற்றவர்களுடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிற போது, வளர்த்தெடுக்கிற போது அந்த பிள்ளைகளுடைய நன்மைக்கும் நாம் சொந்தக்காரர்களாக ஆகலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இரண்டாவது, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, மூன்றாவதாக கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னையும் என் குடும்பத்தார்களையும் மற்ற முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி மிக்க ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக என்று கேட்டார்கள். முன்மாதிரி மிக்க ஒரு ரோல் மாடலான ஒரு தகப்பனை பார்க்க வேண்டுமென்றால் அவரை பாருங்கள், ஒரு பிள்ளையை பார்க்க வேண்டுமென்றால் அந்த பிள்ளையை பாருங்கள் என்று என் குடும்பத்தை நாலு பேர் பார்த்து விளங்கி அவர்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரி மிக்க குடும்பமாக யா அல்லாஹ் என் குடும்பத்தை அமைத்து தருவாயாக என்று கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக மொத்தத்தில் அந்த குடும்பத்தை பற்றி எல்லா வகையிலும் ஒரு முன்னுதாரண மிக்க ஒரு தியாக குடும்பமாக அந்த குடும்பத்தை இன்று நாம் பேசுகிறோம், சிந்திக்கிறோம், எழுதுகிறோம், எம்முடைய ஈமானுக்கு உரமூட்டுவதற்காக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திற்கு ஒரு சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் நல்ல மனைவி பிள்ளைகளையும் அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீமாக மக்கத்துடைய மண்ணிலே பிறந்து வளர்ந்தாலும் கூட சிறுவர்களோடு மிகவும் இரக்கமுள்ளவர்களாக தன்னுடைய நபித்துவ வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். மக்காவிலும் சரி, மதீனத்துடைய வாழ்க்கையிலும் சரி, சிறுவர்களை எங்கு கண்டாலும் ஓடோடி சென்று நிலத்தில் அமர்ந்து அந்த பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பிள்ளைகளிடத்திலே சென்ற நபிகளார் அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளைப் போல ஒவ்வொரு பிள்ளையுடைய கன்னத்திலே முத்தமிடுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நபியிடத்திலே சொன்னார்கள், நபியே நாயகமே, அல்லாஹு தஆலா எனக்கு 11 பிள்ளைகளை தந்திருக்கிறான், ஒரு நாள் கூட ஒரு பிள்ளையை கூட நான் அன்பாக முத்தமிட்டது கிடையாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவது ஒன்று இருக்கிறது, மாற்றான் பிள்ளையை முத்தமிடுவது எவ்வாறு உங்களால் மாத்திரம் சாத்தியமாகிறது முடிகிறது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமியில் உள்ளவர்கள் மீது, சிறுவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ள ரஹ்மான் உங்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே நடந்து செல்லுகிற போது சிறுவர்களை காண்பார்களேயானால் அந்த சிறுவர்களிடத்தில் ஓடோடி சென்று சலாம் சொல்லுவார்கள், அந்த பிள்ளைகளோடு சிரித்து பழகுவார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஏன் அந்த சிறுவர்களோடு நீங்கள் அன்பாக நடந்து கொள்கிறீர்கள், சிறுவர்களை கண்டால் அவர்களுக்கு ஏன் நீங்கள் சந்தோஷமாக சலாம் சொல்லுகிறீர்கள்? அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு மட்டுமல்ல, மதீனாவின் வீதியிலே எந்த சிறுவனை கண்டாலும் சிறுவர்களை கண்டாலும் ஓடோடி செல்லுவார்கள் நபிகளார் அவர்கள், விரைந்து சென்று கட்டி அணைப்பார்கள், நெஞ்சகத்தோடு அணைத்துக் கொள்ளுவார்கள், அவர்களுடைய கன்னங்களிலே முத்தமிடுவார்கள், சிறுவர்களுக்கு அவர்கள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சுன்னாவை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. தன் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மதரசாவாக இருக்கலாம், அல்லது ஒரு பாடசாலையாக இருக்கலாம், நாம் நடந்து செல்லுகின்ற போது ஒரு வீதியோரத்திலே காணுகின்ற மக்களாக இருக்கலாம், சந்தைகளிலே இருக்கலாம், அல்லது பொது போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது பொதுவான இடங்களில் நாம் ஒன்று கூடுகின்ற இடங்களாக இருக்கலாம், பல்லின மக்களோடு வாழுகின்ற போது நம்முடைய வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் என்ன, எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தால் என்ன, மனிதன் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றால் போல் அவர்களை நாம் கண்ணியப்படுத்தி மரியாதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதையையும் பண்பையும் நல்லொழுக்கத்தையும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். மரணித்து மையத்தாக கொண்டு செல்லுகின்ற ஒரு மாற்று மத சகோதரனுடைய ஜனாசாவை கண்டே சட்டென எழுந்து நின்ற நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழுகின்ற மக்களை மதிப்பதற்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுவர்களாக இருந்தாலும் அப்படித்தான், எங்கு சிறுவர்களை கண்டாலும் சரி, அவர்களை பார்த்தபோது சிரிக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். அதிலும் விசேஷமாக தந்தையை இழந்த எத்தீமான பிள்ளைகளாக இருந்தால் அவர்களோடு என்ன கொஞ்சம் அதிகமாகவும் நெருக்கமாகவும் நாம் பழக வேண்டும். முடியுமாக இருந்தால் அந்த எத்தீமுடைய தலையிலே கையை வைக்கின்ற நேரம் வரைக்கும் அந்த ரஹ்மானுடைய மஃபிரத் என்கின்ற அந்த மன்னிப்பு எங்கள் மீது சொரியப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தீமான பிள்ளைகளோடு அதிக கவனம் செலுத்த வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே தொழுது முடித்ததற்கு பிறகு உருக்கமாக மனதால் உள்ளத்தால் உருகி உருகி துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய இரண்டு கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கண்ணீர் வடித்து துஆ கேட்கிறார்கள். இதனை அவதானித்த மற்றும் ஒரு சஹாபி ஆச்சரியப்பட்டார்கள். துஆ முடிந்ததற்கு பிறகு நபிகளாரிடத்திலே சொன்னார்கள், நபியே நாயகமே, நானும் எத்தனையோ பல துஆக்களை கேட்கிறேன், ஒரு துளி கண்ணிலிருந்து கசிவதில்லையே. உங்களால் மாத்திரம் எவ்வாறு துஆ கேட்கிற போது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கண்ணீர் வடிக்க முடிகிறது? உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இரக்கத்தன்மையை எடுத்து விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய உள்ளம் கரைய வேண்டுமென்றால், உங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்க வேண்டுமென்றால், வாழ்க்கையில் இரண்டு விதமான பழக்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கல்பு கரையும், உங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் என்று இரண்டு விதமான நற்குணங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவது சொன்னார்கள், எத்தீமான அனாதை பிள்ளைகளை காணுகிற போது அந்த பிள்ளைகளை நெருங்குங்கள், அரவணையுங்கள், எத்தீமான பிள்ளையுடைய தலையிலே கையை வையுங்களுடைய கல்பு கரையும் என்று சொன்னார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது சொன்னார்கள், மிஸ்கீன்களான ஏழைகளை ஒதுக்கிவிடாதீர்கள், அவர்களோடு ஒன்றாக ஓரிடத்திலே ஒன்றாக சேர்ந்து உட்காருங்கள், ஒன்றாக அவர்களோடு உணவருந்துங்கள், உங்களுடைய பயணங்களிலே மிஸ்கீன்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். யார் ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு பண்புகளும் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் இரக்க குணம் அதிகரிக்கும். அல்லாஹ்விடத்திலே மனமுருகி துஆ செய்கிற போது அவர்களுடைய கண்கள் அல்லாஹின் அச்சத்தினால் அழும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில இருந்து வெளியே வருகிறார்கள். ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் நபிகளாருடைய செருப்பு இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து நபிகளாருடைய காலுக்கு அருகாமையிலே வைத்து விட்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செருப்பை பிஸ்மில்லா சொல்லி அணிகிறார்கள். அந்த சிறுவனுக்காக துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா அல்லிம்ஹுல் கிதாப வல் ஹிக்மா, யா அல்லாஹ், அல் குர்ஆனையும் மார்க்க அறிவையும் கல்வி ஞானத்தையும் இந்த குழந்தைக்கு யா அல்லாஹ் நீ விரிவாக கற்றுக் கொடுப்பாயாக, கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்க யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக என்று 12 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவனுக்காக துஆ செய்தார்கள். சிறு காலம் கழித்ததற்கு பிறகு அதே சிறுவனை அதே மஸ்ஜித் நபவியிலே பார்க்கிறார்கள். அந்த சிறுவனிடத்தில் சுகம் விசாரித்தார்கள். அதற்கு பிறகு அந்த சிறுவன் சொன்னான், நபியே நாயகமே, அன்றொரு நாள் இதே இடத்திலே வைத்து எனக்காக துஆ செய்தீர்களே, இன்று நான் அல் குர்ஆன் முழுவதையும் மனநமிட்ட ஒரு ஹாஃபிலாக உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன் நபியே நாயகமே என்று அந்த சிறுவன் அந்த செய்தியை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்தார்கள். அவனை கட்டி அணைத்து முபாரக்கான ரசூலுல்லாஹ்வுடைய கையினால் தடவி அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், நான் இப்போது தொழப்போகிறேன், என் அருகில் வந்து நீயே நின்று தொழுதுகொள் என்று அந்த சிறுவனுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அது ஒரு பெரும் பாக்கியம். அது எத்தனை பல மூத்த பெரும் சஹாபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட எத்தனையோ பல சஹாபாக்கள் நபிகளாருடைய தோளோடு தோல் நின்று தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் நபிகளார் அவர்கள் இமாமாக எப்போது முன்னுக்குத்தான் நிற்பார்கள், மற்றவர்கள் அனைவரும் பின்னால் தான் நிற்பார்கள். நபிகளாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாததன் காரணமாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அழைத்துக் கொண்டு கைபிடித்து மஸ்ஜிதுக்கு அழைத்துக் கொண்டு வந்து தன் அருகிலே வைத்துக் கொண்டு தொழுவதைப் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. இந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், என் அருகிலே வந்து நீ நின்று தொழு என்று அனுமதி கொடுத்தார்கள். சொல்லிய நபிகளார் அவர்கள் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகை முடித்துவிட்டு பக்கத்திலே பார்க்கிறார்கள், அந்த சிறுவனை காணவில்லை. இடது பக்கத்திலே பார்க்கிறார்கள், அந்த சிறுவனை காணவில்லை. நபிகளார் அவர்கள் பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். மூன்றாவது சஃபிலே அந்த சிறுவன் தொழுது முடித்து நபிகளாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எத்தனையோ பல மனிதர்கள் சஹாபாக்கள் எல்லாம் என்னோடு தோளோடு தோல் நின்று தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியமும் சந்தர்ப்பமும் உனக்கு கிடைத்திருக்கிறது, நீயே எனக்கு அருகாமையில் வந்து தொழவில்லை என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான், நபியே நாயகமே, உங்களுக்கு அருகாமையில் வந்து தொழ வேண்டும் என்று எனக்கு என்ன ஆசை இல்லையா? என் உள்ளமெல்லாம் உங்களுக்கு அருகாமையில் என்று தொழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. பெரிய மனிதர்களோடு மூத்தவர்களோடு நேருக்கு நேராக நிற்கக்கூடாது, அவர்களுடைய முகம் பார்த்து சத்தமா பேசக்கூடாது, குரலை உயர்த்தக்கூடாது, அவர்களோடு அதபாக ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தாய் இந்த ஒழுக்கத்தை சொல்லி தந்ததன் காரணமாக நபியே நாயகமே நான் உங்களுக்கு அருகாமையில் வந்து நின்ற போது என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கியது. ஒரு அபூபக்கரை விட பெரியவனா நீ? ஒரு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சிறந்தவனா நான்? இல்லை. எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாலும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை நபியே நாயகம் உங்களோடு தோளோடு தோள் நின்று தொழுவதற்கு. அதனால் நான் பின் சஃப்புக்கு சென்று விட்டேன் என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்காக துஆ செய்தார்கள். இரண்டு துஆக்கள். அல்லாஹும்மா ரஹம் உம்முக, உன் உம்மாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்திருக்கிறாள். இரண்டாவது துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு மார்க்கத்தின் அறிவை விசாலமாக கொடுப்பாயாக என்று அந்த சிறுவனுக்காக துஆ செய்தார்கள். அப்பேற்பட்ட நபிகளாருடைய துஆவை பெற்று திகழ்ந்து இந்த உலகத்துக்கே ஒரு சிறந்த அல் குர்ஆனுடைய விரிவுரையாளராக திகழ்ந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல் குர்ஆனுக்கு விளக்கு உரையாளர்கள் பல ஆயிரக்கணக்கான விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமான அகலமான கருத்துக்களை சொல்லி பல நூற்றுக்கணக்கான விளக்க உரைகளை இந்த உம்மத்தினருக்காக கொடுத்து சென்றவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தன்னுடைய 80வது வயதிலே வயோதிப நிலையில் மதீனாவின் வீதியிலே ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது மலைகளை பார்த்து அழுதார்கள், மரங்களை பார்த்து அழுதார்கள், கற்களையும் முட்களையும் பார்த்து அழுதழுது மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், மதீனாவின் வீதியிலேயே நடந்து செல்லுகிற போது அழுதழுது செல்லுகிறீர்கள், எம் உயிரிலும் மேலான நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்ற இந்த பூமியில் அவர்கள் இல்லாத போது என்னால் எவ்வாறு வாழ முடியும், நான் இந்த மதீனாவை விட்டே போக போகிறேன் என்று, நபிகளார் இல்லாத மதீனாவில் வாழ முடியாது என்று அழுகையோடு தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்வதற்காக தாயிபுக்கு நடந்து சென்றார்கள். அங்கு 2 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அங்குள்ள தாய் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நாள் பொழுது பிள்ளைகளுக்கு ஹதீஸ் பாடம் நடாத்திக் கொண்டிருக்கிற போது அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற போது அதே அல் குர்ஆனுடைய மஜிலிஸிலேயே அன்னார் இறைவனடி சேர்ந்தார்கள். அங்கேயே அவர்கள் நல்லடக்கம் பெற்றார்கள் தன்னுடைய 82வது வயதில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, எங்களுடைய பிள்ளைகளை இப்படித்தான் நாம் வளர்க்க வேண்டியிருக்கிறது. கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பிள்ளை செல்வங்களாக நம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து நாம் ஆளாக்கிவிட்டால் நாம் ஒரு காலத்திலே வயோதிப நிலைமைக்கு நாங்கள் வருவோம், முதியோர் நிலைமைக்கு நாங்கள் வருவோம். 70 வயதாக இருக்கும், 75 வயதாக இருக்கும், செலூனுக்கு சென்று முடிவெட்ட முடியாத நிலை, தாடியும் வளர்ந்து மீசையும் வளர்ந்து தலைமுடிகளும் வளர்ந்து இருக்கிற போது என்னுடைய பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வீட்டிலே வைத்து செய்வான், நகங்களை வெட்ட முடியாத அளவுக்கு கூர்மையாக வளர்ந்திருக்கிற போது என்னுடைய பிள்ளை என்னுடைய கைப்பிடித்து என்னுடைய நகங்களை எவ்வாறு 3 வயதில் என்னுடைய பிள்ளையின் கைப்பிடித்து தகப்பன் நகத்தை வெட்டினாரோ அதே போல 75 வயதில் இருக்கின்ற தன்னுடைய வயோதிப தந்தையின் கைப்பிடித்து அந்த நகத்தை வெட்டி விடுவான். அவரை சுத்தமாக வைத்திருப்பார், தன்னுடைய ஆடைகள் மாற்றி தன்னுடைய தந்தை 40 வயதிலும் 30 வயதிலும் எப்படி கம்பீரமாக அழகாக காட்சி தந்தாரோ அதே போல படுத்த படுக்கையில் ஒரு தகப்பன் எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த பிள்ளை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டான். அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய தாய்க்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, வயோதிபம் வந்துவிட்டால் பிள்ளைகளை ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்று பல பெற்றோர்கள் ஆளாகிவிட்டார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவளுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். தன்னுடைய தந்தை வருகின்ற வருகையை கவனித்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்தார்கள். தன்னுடைய வீட்டு வாசலுக்கு ஓடோடி சென்றார்கள். தன்னுடைய தகப்பனுடைய கையை பிடித்து தன்னுடைய தகப்பனுடைய நெற்றியிலும் கையிலும் முத்தமிட்டார்கள். தன்னுடைய தகப்பனை அப்படியே அரவணைத்துக் கொண்டார்கள். தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து தான் உட்கார்கின்ற இடத்திலேயே ஒரு அழகான பிடவையை விரித்து தன்னுடைய தந்தையை அமரச் செய்தார்கள். ஒரு மகள் தன்னுடைய தந்தைக்கு செய்கின்ற பணிவிடையை பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. எத்தனை வயதால் அவர்கள் கூடினான் அல்ல, வளர்ந்தால் என்ன, அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய தாய் என்ற அந்தஸ்தை நாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அந்த நல்லொழுக்கத்தை சிறு பிள்ளை வயதிலேயே நாம் உருவாக்கி அந்த பிள்ளைகளை பயிற்சியில் அளித்து வளர்க்கிற போது என்னுடைய பிள்ளை வாழ்க்கையின் எந்த உயரத்தில் இருந்தாலும் தகப்பனுடைய கடமைகளை செய்வதற்கு அவன் மறக்க மாட்டான். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தகப்பனை உட்கார வைத்து விட்டு தன்னுடைய காலும் நபிகளாருடைய காலும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி உரசுகின்ற அளவுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு அருகாமையில் வந்து நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள். எழுந்து செல்லுகிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள். தன்னுடைய மகளுக்காக துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிலேயே மிகவும் தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் நுஅமான் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த சஹாபியை ஒரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகு மஸ்ஜித் நபவியிலே காண்கிறார்கள். அந்த சஹாபியை அழைத்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் நீங்கள் நடந்து செல்லுகின்ற காட்சியை நான் கண்டேனே, ஏன் தெரியுமா? உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்த உபகாரத்தின் காரணமாக அந்த காட்சி அல்லாஹ் எனக்கு காண்பித்தான் என்று நுஅமான் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய எம்முடைய குழந்தை செல்வங்கள், இன்றைய இளைஞர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், இந்த சமூகத்தை நாளை வழிநடாத்தக்கூடிய சமூக தலைவர்களாக, சமய மேம்பாட்டர்களாக இந்த மார்க்கத்தையும் இந்த சமயத்தையும் இந்த சமூகத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்றால் அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறு அந்த பிள்ளைகள் வயதுக்கு வந்துவிட்டால் திருந்திக் கொள்ளுவார்கள். இப்ப என்ன, அவர்களுக்கு என்ன வயதா போய்விட்டது, அவர்களுக்குரிய வயது வந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த பிள்ளைகளை போற போக்கிலே விட்டுவிட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையும் தகப்பனையும் ஏசுவதும் திட்டுவது பெரும் பாவம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை எவ்வாறு திட்டுவான் என்று கேட்டார்கள். இவன் இன்னொருடைய தாய் தகப்பனை ஏசுவான் திட்டுவான், அவன் இவனுடைய வாப்பா அம்மாவுக்கு ஏசுவான் திட்டுவான். அப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏச்சும் பேச்சும் சாபமும் வாங்கி கொடுப்பது இன்னமினல் கபாயிர், அது பெரும் பாவங்களில் ஒன்று என்று சொன்னார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ தாய் தகப்பனை வாய்க்கு வந்த வார்த்தைகளினால் திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள், சாபமிடுகின்றார்கள். என்ன காரணம்? பிள்ளைகள் செய்கின்ற அசிங்கங்கள் தான் அதற்கு காரணம், பிள்ளைகள் செய்கின்ற தவறுகள் தான் அதற்கு காரணம். ஒரே ஒரு ஹதீஸை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த தகப்பன் யார் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போன தகப்பன் மீண்டும் வேலைகள் முடித்து வீட்டுக்கு வருகிற செய்தியை அறிந்து பிள்ளைகள் எல்லாம் வீட்டு வாசலுக்கே ஓடி வந்து அந்த தகப்பனை வரவேற்கிற போது அவன் ஒரு சிறந்த தகப்பன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல கெட்ட தகப்பன் யார் என்றால், தகப்பனுடைய வருகையை அறிந்து எந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடோடி ஒழித்து மறைந்து கொள்கிறார்களோ அவன் கெட்ட தகப்பன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுடைய பிள்ளைகள் நாம் வீட்டிலேயே இருப்பதையே விரும்புகிறார்களா, அல்லது எப்போது என்னுடைய வாப்பா வெளியே போவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு சனிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு போயா தினம் வந்துவிட்டால் எங்களுடைய எல்லா வேலைகளையும் அப்படியே ஓரிடத்திலே ஒதுக்கிவிட்டு, ஓரிடத்திலே மூட்டை கட்டிவிட்டு, எங்களுடைய பிள்ளைகளோடு ஒன்றாக அமர்ந்து அவர்களோடு சிரித்து மகிழ்ந்து பழக வேண்டிய ஒரு நாள் சந்தர்ப்பமாக அவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலம் வருகிற போது என்னுடைய பிள்ளை என்னுடைய தோளுக்கு மேலால் வளர்ந்து அவன் திருமணம் முடித்து அவன் பல பிள்ளைகளுக்கு தகப்பனாக மாறுகிற போது என்னுடைய தகப்பன் இப்படித்தான் என்னோடு நடந்து கொள்வார் என்று அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லிக் கொடுத்து வாழ்வானா இல்லையா? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒன்றாக இருந்தாலும் நமக்காக துஆ செய்கின்ற ஒரு சாலிஹான பிள்ளை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துஆ அல்லாஹ்விடத்திலே தங்கு தடையின்றி கபூல் செய்யப்படும். எப்படி பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துஆ. அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்காக கையேந்தி விட்டால், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்ட என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, என் பெற்றோர்களோடு இரக்கமாக நீ நடந்து கொள்வாயாக, உன் ரஹ்மத்தை என் பெற்றோர்கள் மீது சொரிவாயாக என்று ஒரு பிள்ளை இந்த துஆவை கேட்கிற போது அவந்த பிள்ளையினுடைய துஆ தகப்பனுக்காக கேட்ட துஆ திரை இல்லாமல் அல்லாஹுடைய அரிசை சென்று அடைகிறது. அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நடக்க இருக்கக்கூடிய பரீட்சையினுடைய காலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் பரீட்சையில் நல்ல உயர்ந்த பெறுபேறுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை நடைபெற இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வளமையை போல நாம் தொழுகையில் ஈடுபட்டுக் கொள்வதோடு பிள்ளைகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனையும் வழங்கிக் கொள்வதோடு அன்றைய நாள் அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். எல்லா நாளிலும் கேட்கின்ற துஆவை போல அன்றைய நாளிலும் நாம் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து அந்த பிள்ளைக்கு 60 வயதாக இருக்கிற போது 5ஆம் ஆண்டுக்காக அந்த பிள்ளையை தயார்படுத்தி இப்போது அந்த பிள்ளைக்கு 10 வயது என்றால் துஆ செய்து அந்த பிள்ளையிலே தலையிலே கையை வைத்து துஆ செய்து வழி அனுப்பி வைத்த இந்த நிகழ்வை அந்த பிள்ளைகள் மறக்க மாட்டார்கள். ஆக பிள்ளைகளை வளர்ப்போம், அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிப்போம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இன்றைய காலத்தை நாம் அவர்களுக்காக செலவழிப்போம். இன்றைய சிறுவர்களை நாளைய சமூக தலைவர்களாக உருவாக்குவோம். அந்த சிறந்த பணியினை அல்லாஹு தஆலா நம்முடைய கைகளில் ஒரு சிறந்த அமானிதமாக தந்திருக்கிறான். அமானிதம் பேணுவோம். எல்லா வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பிள்ளைகளையும் சாலிஹான பிள்ளைகளாக வாழ்வதற்கும் வளர்ப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களையும் எங்கள் பாவங்களையும் எங்கள் மனை மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லீம்களான அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்குறைகளையும் மன்னித்தருள்வாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. அவ்வாறான நோய்கள் எங்களுக்கு வந்துவிடாமல் ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மறைந்தவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் எமக்கும் எம் நாட்டவருக்கும் உலக சர்வதேச மட்டத்தில் வாழுகின்ற எம் சமூகத்தினருக்கும் பிரகாசம் உள்ள சிறந்த காலமாக்கி தந்தல்வாயாக. எங்களுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலேயா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எல்லா நிலைகளிலும் கல்வியை சுமக்கக்கூடியவர்களாக, இல்மை சுமக்கக்கூடிய புத்திஜீவிகளாக வாழ்வதற்கே அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வாஆகிர துஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.